கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 26 அத்தியாயம். இன்பவள்ளியின் இதயம். இன்பவள்ளி அழைத்ததும் அருண்மொழி மெல்ல அவளை பின்தொடர்ந்தார். இன்பவள்ளியின் மனநிலையை அப்போது அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாம் காண்பது கனவோ என்று கூட ஒரு கண் மீனினார். கனவாயிருந்தால் அந்த அமுத சொற்கள் கனவாகிவிடும், அழகிய முகம் கனவாகிவிடும், அவளே கனவு பின்னாகிவிடுவாள். அந்த ஓடைக்கரை எழிற்பகுதியும் கனவாகிவிடுமே, பாடும் குயிலும் மானும் கனவாகிவிடுமே. கனவாக அந்த சூழ்நிலை மாறிவிடுவதை அருண்மொழி விரும்பவில்லை. முல்லைத்தீவு மோகினி இன்பவள்ளி சோழ நாட்டிற்கு வந்ததும் கனவில்லை. தன் எதிரே இருந்தும் தான் காணாதது கனவில்லை. இன்பவள்ளி மாளிகையில் நடந்தவற்றை அறிந்தது கனவில்லை. அவளை யாரோ அபகரித்து தூக்கி வந்ததும் கனவில்லை. பிறகு அவள் பேசியது மட்டும் ஏன் கனவாக இருக்க வேண்டும்? ராஜா ராஜா என்று அவள் அந்த மான்குட்டியை அழைத்தது கனவா? இருக்காது, இருக்கக்கூடாது. அரசே அரசே என்று என்னை அழைத்தது கனவா? இருக்காது, இருக்கக்கூடாது. அரசே, நாம் இங்கே மரநிழலிலே அமர்ந்து பேசுவதா? சோழ நாட்டு இளவரசருக்கு நான் காட்டும் மரியாதை இவ்வளவுதான? வாருங்கள், குடிலுக்கு வாருங்கள். அங்கே பெரியவர் ஒருவர் இருக்கின்றார். அற்புத ஓவியங்களை தீட்டும் ஓவியர் இருக்கின்றார். நீங்கள் கொடுத்த ரத்தினக்கள் இருக்கிறது, அதை உங்களிடம் திருப்பி தந்துவிட வேண்டாமா? வாருங்கள், வாருங்கள் என்று கூப்பிட்டாளே, அதுவும் கனவா? ஆம், அது மட்டும் கனவாக இருக்க வேண்டும். ரத்தின கல்லை திருப்பி தந்துவிட வேண்டும் என்றாளே, ஏன் அப்படி சொன்னாள்? அன்பின் அடையாளத்தை திருப்பி தருவதா? அவளுக்கு என் மேல் ஏற்பட்ட கோபத்தால் அப்படி கூறினாளா? நான் கோபம் ஏற்படுத்த ஏதும் செய்யவில்லையே. அவளை சந்திக்க முல்லைத்தீவிற்கு திரும்பி வந்தேன். பாடடைந்த தீவைத்தான் கண்டேன். சோழ நாட்டிற்கு திரும்பி வந்தேன். முல்லைத்தீவினின்றி இன்பவள்ளி இங்கு வந்திருப்பாள் என்று நான் அறிந்திருந்தால் இவ்வாறெல்லாம் நேர்ந்திருக்க விடமாட்டேன். ஏன், இன்பவள்ளியின் எதிரே தோன்றியிருக்க கூடாதா? மறைந்து மறைந்து வாழ வேண்டுமா? அவளுடைய அந்த நிலைக்கு நான் என்று கோபப்பட வேண்டும்? கோபம் இருக்காது. வாழ்க்கையில் ஏதாவது வெறுப்பு தோன்றியிருக்கலாம். ஏன் வெறுப்பு ஏற்பட வேண்டும்? அவளது ஏமாற்றம், வெறுப்பு, தொல்லை, இடர் யாவற்றையும் நீக்கத்தான் நான் வந்துவிட்டேனே. அப்படி இருக்கும் போது ஏன் அவளுக்கு தோல்வி மனப்பான்மை இருக்க வேண்டும்? இருக்காது, இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காது. இன்பவள்ளி ரத்தின கல்லை பற்றி கூறியிருக்க மாட்டாள். நம் செவியில் வீழ்ந்தது பிரம்மையாக இருக்க வேண்டும், கனவாக இருக்க வேண்டும். கனவு நனவாவதும் உண்டு, நனவு கனவாக மாறுமா? அருண்மொழி இதை புரிந்தவர் போல் சிரித்துக் கொண்டார். மரங்கள் அடர்ந்த குறுகிய பாதையின் வழியே இன்பவள்ளியை தொடர்ந்து சென்றார். இடையில் குடம் தாங்கி இன்பவள்ளி ஒயிலாக வழிகாட்டி சென்றாள். நொடிக்கு ஒரு தரம் தலையை திருப்பி புன்முறுவல் பூத்து சென்றாள். வருக வருக என்று தலையசைத்து வரவேற்று சென்றாள். இடையில் தவழும் குடம் கணத்தில் அவள் கரங்களிலே மாறும். குடம் முழங்காலை தொட்டு குதுகலிக்கும். அவள் நடையிலே ஒரு துள்ளல் தோன்றும். முக தாமரையிலே உள்ள கருவண்டுகள் போன்ற விழிகள் எழிலாக நடமாடும். நடந்து செல்லும் போதும் அவள் சீரடிகள் தாளத்திற்கு நிகராக நடைபயிலும். அவளை காண்பவர் எவரும் அவள் சோகமுற்றிருக்கின்றாள் என்று சொல்ல மாட்டார்கள். அருண்மொழி இன்பவள்ளியை பின்தொடர்ந்து குடில் இருக்கும் இடம் வந்தடைந்தார். அந்த வெயில் வேளையிலும் குளிர் தரும் மரங்களும் நிழலும் நிறைந்த அந்த இடத்தின் அமைதி சூழ்நிலை அருண்மொழியை கவர்ந்தது. ஒரு பறவை மோகன ராகம் பாடிக்கொண்டே இருந்தது. சிறு சருகு வீழ்ந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவிய இடத்தின் அற்புதம் அருண்மொழிக்கு மிகவும் பிடித்திருந்தது. முல்லைத்தீவின் மோகன எழிலின் பிரதிபிம்பமாக இந்த இடம் இருப்பதால் இங்கு வந்து தங்கிவிட்டாயா இன்பவள்ளி என்று மெல்ல கேட்டார் அருண்மொழி. இன்பவள்ளி முருவளித்தாளையன்றி ஒன்றும் பேசவில்லை. இந்த அமைதியான இடத்தை நீ விரும்பியதில் காரணம் தெரிகிறது இன்பவள்ளி, மீண்டும் அருண்மொழி கேட்டார். என்ன காரணம்? இன்பவள்ளி திருப்பி கேட்டாள். அவள் பேசும் போது இரு இதழ்களிலே திகழும் அழகே அழகு. தஞ்சையில் இருந்திருந்தால் நீ விரும்பும் அமைதி கிடைக்காது என்றுதானே இங்கு வந்துவிட்டாய்? அருண்மொழி கேட்டார். அமைதி எங்கிருந்தாலும் நம் இதயம் அதை விரும்புவதை பொறுத்தது. இங்கே உன் இதயம் இச்சூழலில் ஆழ்ந்து விட்டது, அப்படித்தானே? என் இதயம்? அது விசித்திரமானது. அதன் உண்மை குணம் எனக்கே புரியவில்லை அரசே. ஒவ்வொரு போதும் அது படுத்தும் பாடு சொல்லி தீராது. ஏன், அதைத்தான் சொல்லி தீரேன் என்பவள்ளி. அந்த இதயம் என்னை பற்றி என்ன நினைக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன். அருண்மொழி இப்படி கேட்டதும் இன்பவள்ளி மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்த்தாள். அவள் ஏதோ கூற வாயெடுக்கும் போது எதிரே வாகீசன் வந்து கொண்டிருந்தார். இன்பவள்ளியை தொடர்ந்து யாரோ புதியவர் வருவதை அவளோடு பார்த்துவாறு இருந்த வாகீசன் கரங்களில் சேகரித்து வைத்திருந்த காய்ந்த சுள்ளிகளை கீழே போட்டுவிட்டு வரவேற்க ஆயத்தமானான். வருபவர் யாராயிருக்கும் எனும் கேள்விக்குறி அவனிடம் எழுந்தது. இன்பவள்ளி வழிகாட்டி அழைத்து வருவது என்றால் வருபவர் அவள் அறிந்தவராய்த்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் சோழ நாட்டு இளவரசராயிருக்குமோ? அவன் அருண்மொழிவர்மரை கண்டதில்லை. அருண்மொழியின் அழகு வடிவத்தை குறித்து மக்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டிருக்கின்றார். அவன் தாய் சுந்தர சோழரை பற்றி கூறியிருக்கின்றாள். வேலை நிகழ்த்த வடிவழகு கொண்டதனாலேயே சுந்தர சோழர் எனும் பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு சொல்லியிருக்கின்றாள். அவர் திருமகன் அருண்மொழி தந்தையின் அழகை விட ஒரு படி அதிக அழகு நிறைந்தவர் என்றும் வாகீசன் கேள்விப்பட்டிருக்கின்றான். பெண்களிலே பேரழகுடையவர்களை கண்டிருக்கின்றான் வாகீசன். அவன் ஒரு சமயம் பல திருத்தலங்களை தரிசிக்கும் வண்ணம் கேதாரம் முதல் குமரிமுனை வரை பல ஊர்களுக்கு சென்றபோது ஒவ்வொரு நாட்டு மடந்தையரின் விதவித வடிவழகுகளை கண்டு வியந்திருக்கின்றான். அவர்களுடைய தோற்றங்களை இதயத்தில் புதிதாக பதிய வைத்து தேவைப்பட்ட போது வரிவடிவமாக மாற்றியிருக்கின்றான். அவ்வடிவ தோற்றங்களுக்கு விதவிதமான வண்ணங்கள் தீட்டி தன் திறமையை புலப்படுத்தியிருக்கின்றான். ஆனால் ஆடவருள் அற்புத அழகு நிறைந்தவரை அவன் கண்டது இல்லை. சோழ நாட்டு இளவரசர் அழகு மிகுந்தவர் என்பதால் அவரை காண வேண்டும் என மாவல் அவனுக்கு எழுந்தது உண்டு. ஆனால் குடிலை விட்டு அவன் வேறெங்குமே செல்வதில்லையே. அவன் தாயும் அப்படித்தானே அவனுக்கு கட்டளையிட்டிருக்கின்றாள். மிகவும் அவசரமான நிலை ஏற்பட்டாலன்றி செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றாள். பௌர்ணமி தோன்றும். அருகே ஒருக்காத தொலைவில் உள்ள கிராமத்தில் கூடும் சந்தைக்கு அவன் சென்று தேவையான பொருட்களை வாங்கி வருவான். அதுவும் தோளிலோ தலையிலோ சுமந்து வரும் அளவுக்கே இருக்கும். அவற்றை கொண்டு தன் தேவையை பூர்த்தி செய்து திருப்தி அடைந்து விடுவான். முதியவர் வந்த பிறகு அவை இன்னும் அதிகமாகியது. சோறாக்கும் வேலையை இன்பவள்ளி கவனித்துக் கொண்டாள். நீர் கொண்டு வரும் வேலையை அவளே ஏற்றுக்கொண்டாள். வாகீசனுக்கு மொத்தத்தில் வேலையில்லாமல் போய்விட்டது. காய்ந்த விறகு சுள்ளிகளை சேகரித்து வருவது போக மீதி நேரத்தில் ஓவியக் கலையில் அதிக கவனம் செலுத்தினான். முதியவரோடு சிற்ப சித்திர கலையை பற்றி விவாதித்து அறிந்து கொள்வான். முதியவருக்கும் வாகீசனின் கலை அறிவு மகிழ்ச்சியை அளித்தது. சிற்பி சிறந்த சித்திரக்காரனாக இருக்க வேண்டும். சித்திரக்காரனும் சிற்பியாக மாறுவதில் கஷ்டம் இல்லை. இருவரும் குப்தர்கள் கட்டிடக்கலை முதல் பல்லவர்கள் சிற்ப அமைப்பு முறை வரை நேரம் போவது தெரியாமல் பேசுவர்.
நீ மாமல்லபுரம் சென்றிருக்கிறாயா, காஞ்சிக்கு போயிருக்கிறாயா என்று முதியவர் கேட்பார்.
போயிருக்கின்றேன் ஐயா. அங்கிருந்து வருவது எனக்கு மனமில்லை. காஞ்சி கைலாயநாதர் ஆலயத்துக்கு சித்திரங்களை காணும் தோறும் எனக்கு அதுபோன்ற ஓவிய கூடம் அமைக்க வேண்டும் எனும் அவா ஏற்படும் என்று கண்களை அகல விரித்து கூறுவான் வாகீசன்.
அந்த சித்திரங்களிலும் சிற்பங்களிலும் என்ன அற்புதம் கண்டாய் வாகீசா?
அவை இன்னும் நம்மோடு பேசும் உயிர்த்தன்மை கண்டேன்.
பிறகு?
அவற்றுள் கம்பீரம் கண்டேன். அந்த காலத்து சூழ்நிலை அறிந்தேன்.
சூழ்நிலை அறிந்ததற்கு ஓர் உதாரணம்?
முதியவர் இப்படி கேட்டவுடன் வாகீசன் சிரித்தான்.
ஏன் சிரிக்கிறாய் வாகீசா? உன்னை பரீட்சை செய்கின்றேன் என்றா?
இல்லை இல்லை, அப்படி இல்லை. சூழ்நிலையை சிற்ப வடிவங்களின் நின்று அறிந்துவிட்டேன். கம்பீரமான தோற்றம், பார்வையிலே ஒளி, இவை நிறைந்தவர்கள் வாழும் பூமி வளம் நிறைந்திருக்க வேண்டும். வாழ்வு சிறந்திருக்க வேண்டும். எண்ணம் உயர்ந்திருக்க வேண்டும். இத்தனையும் நிரம்ப பெற்ற காலம் பல்லவர்கள் காலம். அவர்கள் படைத்தது போன்ற அற்புத சித்திரங்களை தீட்ட வேண்டும்.
வாகீசா, உண்மையிலேயே நீ கலையே உருவானவன் தான். உன் வாழ்வையே கலைக்காக நீ அர்ப்பணிக்க வேண்டும். என் எண்ணமும் உன் எண்ணமும் ஒன்றுபட்டிருக்கின்றன. மன அமைதி என்று இதுவரையில் நான் அலைந்து கொண்டிருந்தேன். இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் மனம் கொந்தளிப்பு குறைந்தது. எனக்கும் நெடுங்கால ஆசை மாமல்லபுரத்தில் உள்ள சிற்ப மண்டபங்களை போன்று சோழ நாட்டில் சிற்ப கூடங்கள் அமைக்க வேண்டும் என்று.
முதியவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பு வாகீசன் குதூகலம் தாங்காமல், ஐயா ஐயா, நீங்கள் சிற்பக்கூடம் அமையுங்கள், நான் அங்கே சித்திரம் திட்டுகின்றேன் என்று உற்சாகத்தோடு கூவினார். அதை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த இன்பவள்ளி, வண்ண சித்திரங்கள் விதவித நடன தோற்றங்களை கொண்டதாக இருக்கட்டும், நான் ஆடுவேன், அவற்றை நீங்கள் அழியா ஓவியமாக படையுங்கள் என்றாள். முதியவரும் வாகீசனும் இன்பவள்ளியை ஒருமுறை திரும்பி பார்த்தார்கள். அவர் கண்களில் ஆர்வம் பளபளத்தது. வாகீசன் பெருமூச்சு விட்டார். அஜந்தாவில் உள்ளதை போன்று அழியா ஓவியங்கள் தீட்ட வேண்டும். அதற்கு ஏற்ற வண்ண கலவைகள் சோழ நாட்டிலே கிடைக்கவில்லையே என்றார்.
முதியவர் பரபரப்போடு, நீ அஜந்தாவை கண்டிருக்கின்றாயா வாகீசா? விவரமாக சொல்லு. அந்த கலை பூமியை தரிசித்திருக்கின்றாயா? இவ்வளவு இளம் வயதில் எல்லா இடங்களையும் சுற்றிவிட்டாயா
என்று கேட்டார். அஜந்தாவை கண்டிருக்கின்றன ஐயா. ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக திகழ்ந்த அந்த இடத்தை இப்போது கவனிக்க ஆளில்லை. கடும் புலிக்கும் கொடும் பாம்புக்கும் வாழ்விடமாக திகழும் அந்த குகை பகுதியிலே உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சுற்றி அலைந்தேன். இருண்ட அந்த குகைக்கே பெரும் ஒளியை அந்த வண்ண சித்திரங்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் கண்குளிர கண்டேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அந்த சித்திர பொக்கிஷங்களை என் இதய பழையில் சுமந்து கொண்டேன்.
நீ பாக்கியசாலி வாகீசா, பாக்கியசாலி. நான் என்றைக்கு அந்த சொர்க்கபுரியை பார்க்க போகிறேன்
என்று கூறிய முதியவர் வருத்தப்பட்டார். ஒரே சொல்லானாலும் அதில் ஆர்வமும் ஆவலும் ததும்பி நின்றன. இப்போது வேண்டுமானாலும் போகலாம். புத்தர் பிரான் வாழ்ந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லலாம். கையில் வானலாவ கோபுரம் ஒன்று கண்டேன். அது என் கண் முன்னே இப்போது நிற்கிறது. அதையும் சென்று காணலாம் என்றான் வாகீசன்.
நீங்கள் புறப்படும் போது என்னை மறந்து விடாதீர்கள். என்னையும் அழைத்து செல்லுங்கள்.
அந்த இடங்களை எல்லாம் காண வேண்டும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது என்றாள் இன்பவள்ளி. வாகீசனும் முதியவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்முறுவல் பூத்தனர். ஏன் நகைக்கின்றீர்கள்? ஒரு பெண்ணை அவ்வளவு தொலைவுக்கு அழைத்து செல்லலாமா என்றா என்று இன்பவள்ளி கேட்டாள். இல்லை இல்லை, காட்டிலும் மேட்டிலும் முள்ளிலும் புதரிலும் உனது மெல்லடி எப்படி நடந்து வரும் என்றுதான் எண்ணி சிரித்தேன். மல்லிகை மலர் தூவிய இடத்திலே நடனமாட வேண்டிய உன் செம்பாதம் சூடு மணலில் நடமாடலாமா? சுடுகா, காடெல்லாம் கடந்து வந்த போது நோக்காத பாதங்கள் இனியுமான் வந்து போகும். உங்களோடு நான் வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள், அதற்காக வேறு சாக்குப்போக்குகள் வேண்டாம் என்றாள் இன்பவள்ளி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.